இன்றைக்கும் நாம் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக நாம் முதல் வாரத்திலே தியானிப்பது வழக்கம். ஆனால் கடந்த வாரம் நமக்கு கர்த்தருடைய உயிர் தேடுதலின் ஆராதனையாக இருந்ததினாலே அதற்குரிய செய்தியை நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்தோம். ஆகையால் இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்திலிருந்து இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இவ்வருடத்தின் வாக்கு தத்தத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின.
எல்லாம் புதிதாயின. கர்த்தர் இங்கே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் செய்கின்ற ஒரு அற்புதமான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சிறிய மாற்றத்தை ஒரு மனிதனுக்குள் ஏற்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. புரியுதுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலும் இந்த உலக வாழ்க்கைக்கு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. சாதாரண மனிதனால், மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எந்த ஒரு மனுஷனும் தன் சுயபலத்தினால் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. யாருமே சுயபலத்தினால் செய்ய முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை நீங்க நல்லா இந்த இரண்டு இந்த பீஸை நீங்க மனசுல வச்சுக்கணும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மனசுல திருப்பி அதை யோசிச்சு பாருங்க. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்டியன் லைஃப், புரியுதா? பழையவைகளையும் புதியவைகளையும் கலந்து வாழ்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பழையது கொஞ்சம் புதியது கொஞ்சம் இணைந்து வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் முற்றிலும் நம்மை மாற்றி அமைத்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிறு மாற்றம் அல்ல, முழு மாற்றம். பழைய காரியங்களை ஒரு பக்கத்தில் ஒழிக்கிறார், புதிய காரியத்தை அடுத்த பக்கத்தில் கர்த்தர் விதைக்கிறார். இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. என்னமோ நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் வரேன் போறேன். இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவில்லை என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழவில்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசு டோட்டலா கர்த்தர் ஒழிக்கிறார். பழைய காரியத்தை முற்றிலும் ஒழிக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் புதுசாக்குறார். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. பழசு, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய சுபாவங்கள், பழைய தன்மைகள், பழைய காரியங்கள் ஒழிஞ்சிருக்குதா? அது ஒரு பக்கத்தில் ஒழியணும், அடுத்த பக்கத்தில் எல்லாம் புதிதாய் வரணும். இன்னைக்கு நமக்கு பழையதை ஒழிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்க கூடாது. காலம் ஃபுல்லா பழச ஒழிக்கிறதுலயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு புதுசா சொல்றதுக்கு முன்னால
பழச கொஞ்சம் நீங்க யோசிக்க. ஒவ்வொரு மாதமும் புதுசாக நம்ம கத்தர் இதை தரார் இதை தரார் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பழசு ஒழிஞ்சாதான் புதுச உள்ள கொண்டு வர முடியும். நம்முடைய தமிழகத்தில் ஒரு பண்டிகை இருக்குது, என்னது போகி பொங்கல் அப்படிங்கிற அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. பழசெல்லாம் கொண்டு வந்து எரிச்சிருவாங்க, அவங்களுக்கு கூட தெரியுது பழச ஒழிக்கணும்னு. ஆனா வெளியில இருக்கிற பாயி தலகாணி வேண்டாத குப்பையை தூக்கி எரிச்சிட்டு டயரு ரப்பரு செருப்பு இதெல்லாம் எரிச்சிட்டு வாழ்ந்ததில்லை வாழ்க்கை. நமக்குள்ளே இருக்கிறதான பழையவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆமேன். வெளியில் இருக்கிறத எரிக்கிறதல்ல, வெளியில் இருக்கிறத ஒழிக்கிறதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்குள் இருக்கிற பழையவைகளை எரிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஒழித்து விட்டு எல்லாம் புதிதாய் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். புரியுதுங்களா? புதுசா கொண்டு வரணும், எல்லாத்தையும் புதுசாக, எல்லாம் புதுசாக. இன்னைக்கு புதுச கர்த்தர் கொடுக்க போறார். ஒரு புதுச ஒன்னை ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு புதிய காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நீங்க பழசெல்லாம் ஒழிச்ச நிலைமையில ஃப்ரீயா வச்சிருந்தாதான் புதுச உள்ள வைக்க முடியும். பழச இடத்தை ஆக்கிரமிச்சிருக்குமானால் புதுச எதையுமே உள்ள வைக்க முடியாது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? பழசே உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தால் புதிய காரியத்தை எப்படி உள்ளே வைப்பீர்கள்? பழசெல்லாத்தையும் எடுக்கணும், அப்பதான் புதுசு உள்ள கர்த்தர் கொடுக்க முடியும். அதனால இன்றைக்கு இப்ப நீங்க புதிய காரியத்தை கேட்கறதுக்கு முன்னால் உங்க உள்ளத்துல மனசுக்குள்ள ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில ஒரு பழசம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஜபம் உங்க மனசுக்குள்ள இப்பவே நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த பழசம் இருக்கக்கூடாது, புதுசு உள்ள வரணும்னா பழசு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் இருக்க இதுவரையிலும் இருந்து வந்த, இன்னைக்கு நான் ஆராதனைக்குள் வருகிற வரைக்கும் என் வாழ்க்கையில இருந்து வந்த பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய வேண்டாத காரியங்கள், பழைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா என் வாழ்க்கையில எதையெல்லாம் நான் வைத்துக் கொண்டிருந்தேனோ அப்படிப்பட்ட காரியங்கள், இன்றைக்கு விட முடியாத கெட்ட பழக்கங்கள், வேறு எதுவா இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் இந்த செய்தியை நான் கேட்பதற்கு முன்பதாக எனக்குள் பழசெல்லாம் ஒழியட்டும். புதிய காரியத்தை நான் கேட்பதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில் பழசுக்கு ஒரு முடிவு வேண்டும். புதியதை என் ஆண்டவர் தருவதற்கு முன்பதாக பழையவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள் ஒரு தீர்மானத்தோடு இரு. ஆண்டவர் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய முடியும். ஆமேன். இப்பொழுது கர்த்தர் இந்த மாதத்திலும் நமக்கு கொடுக்கின்ற புதிய காரியம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:3 வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:3
அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய
பொக்கிஷங்கள் எல்லாம்
அடங்கி இருக்கிறது.
கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கிறது? ஞானம் அறிவு என்கிறவைகளான பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இது கண்டிஷனல், எல்லா பிளெஸிங்குமே கண்டிஷனல் தான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கும் பொழுது பழைய காரியங்களை ஒரு பக்கத்தில் கர்த்தர் ஒழிக்கிறார், அடுத்த நேரத்தில் புதிய ஒரு காரியத்தை உங்களுக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புதிய ஒரு காரியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற காரியம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஞானம் அறிவு, இந்த ஞானம் அறிவு என்கிற வார்த்தைகளுக்கு வேதம் கொடுக்கிற அடுத்த வார்த்தை பொக்கிஷம், ட்ரெஷர். ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியம், இந்த ஞானமும் அறிவும் பொக்கிஷம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஞானமும் அறிவும்
ஒரு பொக்கிஷத்தை போல பெற்று நாம் அதை பத்திரமாய் வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஞானம் இல்லாமல் நடந்து ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான ரட்சிப்பை சுலபமாக இழந்து விடுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒரு அற்ப காரியத்திற்காக, ஒரு சொற்ப காரியத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் கொடுத்த எல்லா மேன்மைகளையும், ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒரு அற்ப காரியத்திற்காக, சொற்ப விஷயத்திற்காக இழந்து போய்விடுகிறார்கள். காரணம் என்ன? ஞானம் இல்லை, ஞானம் இல்லை. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுப்பது ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம். நீங்க சாதனை பண்ணிக்காதீங்க, இது ஒரு பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொக்கிஷம் என்ன? ஞானம், அறிவு என்கிறவைகளாகிய பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஞானமும் அறிவும் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் விளங்க வேண்டும். இந்த ஞானத்தை குறித்து நான் வேதத்தை பார்த்தால் அதில் ஏராளம் இருக்குது. அதை எதை பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. நீங்க கூடுமானால் வீட்டில் உட்கார்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நிறைய படிங்க. ஞானம், 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 நிறைய விஷயங்கள் இருக்கும். ஞானத்தை பத்தி எக்கச்சக்கமா எழுதியிருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அதில் வரும். ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம டச் பண்ண முடியாது. பேசிக்க அடிப்படை காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தான் யார் என்பதை புரியணும். முதலாவது தான் யார், தன்னுடைய பொசிஷன் என்ன, தன்னுடைய நிலை என்ன, தன்னை ஆண்டவர் வைத்திருக்கிற சூழ்நிலை என்ன, தன்னுடைய வாழ்க்கையின் பழைய காலத்தை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. தன்னுடைய வாழ்க்கையின் பழைய நிலைமையிலேயே அந்த நினைவுகளுடைய வாழ்க்கை நடத்தக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பழையதை ஒழித்து புதிய காரியத்தை நம்முடைய ரட்சிப்பின் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். எத்தனை பாவங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதன் நடுவிலும் கடைசி வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தில் நிறைந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைந்து போய்விடும். இன்னைக்கு எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட, ஊழியம் செய்தவர்கள், பிரகாசித்தவர்கள், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வீழ்ச்சியடைந்து எல்லாவற்றையும் இழந்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள், போய்விடுகிறார்கள். காரணம் என்ன? ஞானம் இல்லாத காரியம், ஞானம் இல்லாத காரியம். ஒரு காலத்தில் கர்த்தரை வாஞ்சையோடு வைராக்கியமாய் பின்பற்றினவர்கள் இன்றைக்கு மனிதர்களை பின்பற்ற, பாவத்தை பின்பற்ற, பணத்தை பின்பற்ற தங்கள் பொக்கிஷத்தை இழந்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிற இந்த இடத்தில் இருக்கிற நம்மில் ஒருவரும் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய பொக்கிஷத்தை, ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தின் மூலமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். என்னுடைய நோக்கம் எல்லாம் சபையில ஸ்டாண்டர்ட், ஒருத்தர் கூட தப்பி தவறி நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வருகிறவர்கள் இந்த இடத்துல காலை வைக்கிறவங்க ஒருத்தர் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தள்ளப்பட்டு போகக்கூடாது. ஞானம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக நின்று வாழ்ந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆமேன். அதுக்குதான் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இந்த ஞானம் என்பது எங்கிருந்து வருகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தது, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதற்கு அடிப்படை காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று கொரிந்தியர் முதல் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று கொரிந்தியர் முதல் அதிகாரம் 22, 23, 24 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் முதல் அதிகாரம் 22, 23, 24.
யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்க ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை
பிரசங்கிக்கிறோம்.
அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும்
யூதரானாலும்
கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ
அவர்களுக்கு
கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார்.
இந்த தேவ ஞானம் என்பது என்ன? இந்த தேவ ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஞானம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் அப்படி நினைச்சுக்காது. இந்த தேவ ஞானம் என்று வேதம் குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. இங்கே ரெண்டு விதமான கூட்டத்தை குறித்து இங்கே கம்பேர் பண்றார் பவுல். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் யூத ஜனங்கள் பரிசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, வானத்தில் நாங்கள் ஒரு அடையாளத்தை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னாங்க. அடையாளம் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. கொடுக்கல. அடையாளத்தை கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். இந்த அடையாளத்தை தேடுறது எப்படி இருக்குதுன்னா பிசாசுக்கு இணையா இருக்குது. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்குள் இறங்கும் பொழுது பிசாசானவன் 40 நாள் அவரை சோதித்தான். அவன் என்ன கேட்டான்? அடையாளத்தை கேட்டான். நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அடையாளத்தை தேடி ஆண்டவரை அறிந்து கொள்ள நினைப்பது மதியீனமானது. கர்த்தர் அதுக்கு செய்ய மாட்டார். சில சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை மட்டும் இயேசு கிறிஸ்து மாத்துட்டு அப்புறம் நான் சர்ச்சுக்கு ஓடியே வந்துறேன்னு. ஒருபோதும் வரமாட்டாங்க. நான் சொல்லுவேன், ஒருபோதும் வரமாட்டாங்க. இது மட்டும் கர்த்தர் செய்யட்டுங்க, உங்க ஆண்டவர் செய்யட்டுங்க. நாங்க குடும்பமா வந்து விழுந்துடுறாங்க. எங்க வந்து விழுகிறது? விழாது, யாரும் விட வேண்டாம். குடும்பமா வந்து விழுந்துடுறாங்க. இதெல்லாம் டைலாக். வரமாட்டாங்க. ஆண்டவரை ஒரு அடையாளத்தை தேடி அதன் பிறகு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவன் ஒருபோதும் வரமாட்டான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. டோட்டலி கிஃப்ட். இதை வந்து நான் என்ன சொல்றது, எனக்கு இதுக்கு மேல இந்த சொல்ல தெரியல. இதுக்கு ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது. கிருபை, கிருபை, கிருபையிலும் கிருபை, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவன் ஞானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார் என்றால் அது மிகப்பெரிய கிருபையிலும் கிருபை. வேற சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இங்கே பார்க்கும் பொழுது யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிஸ்டாட்டில் த ஈஸ்ட் கேள்விப்படலாம். விட்டுருங்க. அவர் ஒரு பெரிய ஞானி, உலகத்திலே போற்றப்பட்ட ஒரு ஞானியாக கருதப்பட்டவர். அவர் யாருன்னா ஒரு கிரேக்க மனுஷன், கிரீக். இந்த கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள், விதவிதமா வித்தியாசமா புதிய புதிய காரியங்களை தேடுகிறவர்கள் கிரேக்கர்கள். இது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் புறஜாதி ஜனங்கள் எடுத்துக்கலாம். யூதர்கள் புறஜாதி ஜனங்கள். ஒருவன் அடையாளத்தை கேட்கிறான், ஆனால் இன்னொருவன் ஞானத்தை தேடுகிறான். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்றாரு, இந்த அடையாளமும் நாங்கள் காட்ட மாட்டோம், இந்த ஞானத்தையும் நாங்க காட்ட மாட்டோம். நாங்க சொல்றதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கும். என்னது? இயேசுவே ரட்சகர், இதுதான் எங்கெல்லாம் சொல்ல தெரியும் அப்படிங்குறது. நீ அடையாளத்தை கேட்டால் அதுவும் கொடுக்கப்படாது, ஞானத்தை தேடினா அதுவும் கிடையாது. நாங்க சொல்றது என்ன? எல்லா அடையாளங்களுக்கும் மேற்பட்டவர், எல்லா ஞானத்திற்கும் மேற்பட்டவர் அவர் தான் இயேசு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள்
பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு அந்த அடையாளத்தை தேடுகிறவர்களுக்கு இந்த பிரசங்கம் எப்படி இருக்குது? இடரலா இருக்கிறது. ஞானத்தை தேடுகிற அந்த கிரேக்கர்களுக்கு இந்த சுவிசேஷம் பைத்தியமாயிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை நீங்க சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா கிருபை. சுவிசேஷத்தை கேட்கிற ஒருத்தருக்கு இடரலா இருக்குதான், இன்னொருத்தருக்கு பைத்தியகாரத்தனமா இருக்குதான். இயேசு கிறிஸ்து ரட்சகர் உன் பாவத்தை மன்னிப்பார்னா ஒரு கூட்டத்துக்கு பைத்தியமா இருக்குது, ஒரு கூட்டத்துக்கு இடரலா இருக்குது. இவன மதம் மாற்றம் பண்ணிட்டு இடரலா இருக்குது ஒரு கூட்டத்துக்கு. இந்த சுவிசேஷம் ஒரு கூட்டத்துக்கு இடரலா இருக்குது, ஒரு கூட்டத்துக்கு பைத்தியமா இருக்குது. ஆனா நமக்கோ இது தேவ ஞானமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இந்த நம்முடைய தேசத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு படித்தவர்கள், அறிவாளிகள், பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய விஞ்ஞானிகளில் இருந்து எவ்வளவு பெரிய மனுஷராக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இவர்களுக்கு அது இடரலாகவும் இருக்கிறது, பைத்தியமாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள அவர் வந்திருக்கிறாரே, இதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா. இங்கதான் இயேசு கிறிஸ்து தேவ ஞானமா இருக்கிறார். அந்தபடி 24 வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். சரி, இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் தேவ ஞானமாக வந்திருக்கிறார். இந்த ஞானத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னும் சில வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 27 வசனத்தில் வாசிக்கலாம்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன்
உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்
உலகத்தில் பலவீனமானவைகளை
தெரிந்து கொண்டார்.
உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும்
இல்லாதவைகளையும்
தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்.
நல்ல கவனிங்க, இந்த உலக ஞானத்திற்கும் இயேசுவாகிய ஞானத்திற்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த பேசிக்கான சில விஷயத்தை தெரிஞ்சாதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, நமக்குள்ள இருக்கிற இயேசு யார் என்பது நமக்கு புரியும். நம்ம பேசிக் நம்ம தெரியாம நம்ம கிறிஸ்டின் லைஃப் நடத்த நினைக்கிறோம். இது அடிப்படை விஷயம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்மளாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பழைய வாழ்க்கை என்ன? பைத்தியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? பைத்தியம். ரெண்டாவது என்ன? பலவீனம் உள்ளவைகள். மூணாவது இல்லாதவைகள், இழிவாய் எண்ணப்பட்டவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். இதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை பைத்தியம், பலவீனமானவைகள், இல்லாதவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். இதுதான் நம்முடைய ஹிஸ்டரி. ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்ப்பீர்கள் என்றால், ஞானம் என்று மனுஷன் போற்றுகிறது வேறு, தேவன் ஞானம் என்று சொல்லி அங்கீகரிக்கிறது வேறு. மனுஷனுடைய பார்வையில் பார்க்கப்படுகிற ஞானம் வேற, தேவனுடைய பார்வையில் ஞானம் என்று எண்ணப்படுகிறது டோட்டலா வேற. 25 வசனத்தை வாசிங்க, அங்க உங்களுக்கு தெரியும்.
இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது,
தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது
மனுஷருடைய ஞானத்திலும்,
மனுஷனுடைய ஞானத்திலும்
அதிக ஞானமாயிருக்கிறது,
அதிக ஞானமாயிருக்கிறது.
தேவனுடைய பலவீனம் எனப்படுவது,
தேவனுடைய பலவீனம் எனப்படுவது
மனுஷனுடைய பலத்திலும்,
மனுஷனுடைய பலத்திலும்
அதிக பலமாயிருக்கிறது,
அதிக பலமாயிருக்கிறது. இப்ப புரியுதா? நமக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் இப்ப இங்க சொல்றாரு பாருங்க. நம்ம யாரு? பைத்தியக்காரர்கள், பலவீனமானவர்கள். நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை குறித்து அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த பைத்தியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது நம்ம தான். மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஞானியை விட தேவனுடைய பைத்தியமாயிருக்கிற நாம் அதிக ஞானம் உள்ளவர்கள். புரியுதா? உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஞானியினும் போற்றப்படுகிற ஞானியை விட தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாய் காணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெற்றாரவன். அடுத்தது பாருங்க, தேவனுடைய மனுஷன் பைத்திய ஞானமா இருக்கு, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. நமக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த பேக்ரவுண்ட் இல்லை, நம்ம சாதாரணமான நாட்கள் அப்படின்னு ஒரு பலவீனமா நம்ம நினைக்கிறோம். இந்த பலவீனம் உலகத்தில் இருக்கிற உலக மனுஷர்கள் பெரிய அரசியல் பலம், பண பலம், அந்த பலம், இந்த பலம், எத்தனையோ பலத்தோடு இருக்கிறாங்களே, அதை விட இது பெரியது. ஆமென். புரியுதா? தேவனுடைய பைத்தியம் என்பது உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஞானியை விட சிறந்த ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பார்வையில் பலவீனமாயிருந்த நாம் உலகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலசாலிகள். பலசாலிகள் பார்க்கும்போது பணபலம், அரசியல் பலம், அந்த பலம், இந்த பலங்கிறாங்களே, எல்லா பலத்தை விட இது மேலானதாக இருக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா, எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. சரி, உதாரணத்துக்கு அப்துல் கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்ட் எடுத்துக்கலாம். பாரத ரத்னா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஞானம் உள்ள அறிவாளி, அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக இருந்ததுனால அவருக்கு பதவி தேடி வந்தது. பிரசிடென்டாகவே டாப் பொசிஷனுக்கெல்லாம் வந்தாரு. இந்தியாவிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல மிகப்பெரிய ஞானி என்று எல்லாராலும் கருதப்பட்டு அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது. இது உலகத்திலே மிகப்பெரிய ஞானத்தின் அடையாளம். ஆனா தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது நம்ம வந்து நம்ம ஞானம் அதை விட பெட்டருங்கிறார். எப்படி? இவங்க என்னதான் கண்டுபிடிக்கலாம், என்னதான் செய்யலாம், என்னதான் புதிய புதிய காரியங்களை உருவாக்கலாம், ஆனால் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிவடையக்கூடிய காரியங்கள். எல்லாமே இந்த உலகத்தோடு முடிவடையக்கூடிய காரியங்கள் தான் இவர்களால் உருவாக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது, காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனா நம்ம உலக வாழ்க்கையை நம்முடைய மரணத்திற்கு பிறகு, அதுக்கு பிறகு இருக்கிற காரியத்தை சிந்திக்கக்கூடிய ஞானத்தோடு சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இவங்க விடுகிற ராக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ஸ் வரைக்கும் போலாம். நம்ம ராக்கெட் மூணாவது வானத்தை கடந்து பரலோகத்துக்கு போகும். ஆமென். சொல்லுங்க, யாருக்கு ஞானம் ஜாஸ்தி? இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம தான் ராக்கெட் சரசரன் பறந்து மூணாம் வானத்துக்கு தான் போயிடும். மத்திய வானத்துக்கு போறோம், அப்புறம் மேலேயே மூணாவது வானத்துக்கு போயிடும். இந்த ராக்கெட் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் மூணாவது கீழே தான் வந்துட்டு மார்ஸ் வரைக்கும் தான் எட்டி பார்த்துட்டு இருக்கும். ஆனா நம்மள ஆண்டவர் எங்க வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? மூணாவது வானம் வரைக்கும் டிராவல் பண்ண தெரிஞ்சிருக்கிறார். இல்ல, இந்த ராக்கெட் மாதிரி யாருமே வர முடியாது. இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாமே முதல் வானம் தான், ஃபர்ஸ்ட் வானத்துக்குள்ளதான் இருக்குது எல்லாமே. நம்ம ரெண்டாவது வானம் இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்தில் ரெண்டாவது வானம் போயிடுறோம், மதிய வானத்துக்கு போயிடுறோம். அடுத்தது நியாய தீர்ப்புக்கு பிறகு மேல போயிடும், மூணாவது வானத்துக்கே போயிடும். இப்ப சொல்லுங்க, யாருக்கு அதிக ஞானம் இருக்கிறது? உலகத்திலே பைத்தியம் எனப்பட்ட நமக்கு, உலகத்திலே பலவீனமானவர்கள், எந்த பேக்ரவுண்ட் இல்லாத பலவீனமானவர்கள் என்று சொல்லப்பட்ட நமக்கு ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவரை தெய்வம் என்று விசுவாசித்து, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தை பார்க்கிலும் உயர்ந்த ஞானமாயிருக்கிறது. ரட்சிப்பை சாதாரணமா நினைச்சிடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஞானிக்கும் கிடைக்காத ஒன்று. இயேசு கிறிஸ்து இதனுடைய வேல்யூ நல்லா தெரிஞ்சிருந்தார். ஒரு வசனத்தை பாருங்களேன், மத்தேயு 11:25 வாசிங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படி அதோடைய வேல்யூவை தெரிஞ்சவர் எப்படி நடந்துகிறார் பாருங்க. மத்தேயு 11:25.
அந்த சமயத்திலே இயேசு சொன்னது,
பிதாவே,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
இவைகளை
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆம் பிதாவே,
இப்படி செய்வது
உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர
வேறொருவனும்
குமாரனை அறியான்.
குமாரன்
எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ
அவனும் தவிர
வேறொருவனும்
பிதாவை அறியான். இதாங்க ரட்சிப்புடைய வேல்யூ. இந்த வசனத்தை நீங்க எத்தனை தடவை படிச்சிருக்கீங்களோ தெரியல. இங்கே பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 11 இயேசு கிறிஸ்து கோரோசின், பெத்சாயிதா போன்ற பட்டணங்களிலே வந்து அநேக அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லை. இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். 21 பார்க்கும் பொழுது, 20 பார்க்கும் பொழுது, பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவர்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். பலத்த அற்புதம் செஞ்சார், ஆனால் மனம் திரும்பவில்லை. ஏன்னா மனம் திரும்புதல் என்பது நம்ம கையில கிடையாது, ஆண்டவருடைய கிருபை, ஈவு. அப்படி அவ்வளவு பலத்த காரியத்தை கண்டும் அவர்கள் கர்த்தருக்குள்ள வர முடியல. உடனே அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினை உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவை உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அது என்றைக்கோ ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் உனக்கு நேரிடுவது கொடியதாக இருக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். அப்படியே அவனை கடிந்து கொண்டே வந்த உடனே சடனா தன்னுடைய சீஷர்கள் பக்கம் பார்க்கிறார். அவரால் பிதாவை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. பிதாவை சந்தோஷமா மகிமைப்படுத்துகிறார். இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகி இவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ரட்சிப்பு ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாதாரண மனிதர்களாக இருக்கிற நமக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப அழகை அடுத்த வசனத்தோட டெப்த் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருக்கிறது. ஞானிகளை தள்ளி வச்சு பைத்தியகாரர்களை தமக்கு என்று தெரிந்து கொள்வது பிதாவுக்கு பிரியமா இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு நல்ல பிதா பாத்தீங்களா? இப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு ஞானியா இல்லாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு பெரிய ஞானியாய் சயின்டிஸ்ட் ஆகாததற்காக உமக்கு சோத்திரம், ரொம்ப பெரிய அறிவாளியாய் நான் பிறக்காததற்காக உமக்கு சோத்திரம், பெரிய படிப்பாளியாய் ரொம்ப பெரிய அறிவாளியாய் நான் மாறாததற்காக சோத்திரம் தான் பண்ணணும். புரியுதா? என்னைக்காவது நீங்க பல நேரத்தில் என்ன ஆண்டவரே அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையேங்காதீங்க, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்லாததற்காக ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்கள். ஆமேன். புரியுதா? நீங்க அந்த மாதிரி பார்த்து அப்படி பார்க்காதீங்க. அந்த மாதிரி இல்லாததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இருந்தா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராக இருக்கிற நமக்கு பிதா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை எப்படி அவர் யூஸ் பண்றாரு பாருங்க, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதாவாகிய பிதா தவிர குமாரனாகிய இயேசுவாகிய என்னை யாருக்குமே தெரியாது. அதே போல அதுக்கு கம்பாரிசன் எப்படி சொல்றாரு, குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை அவரைனா பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனு தெரியும், வேற யாருக்கும் குமாரனு தெரியாது. அதே போல குமாரனுக்கும் யார பிதாவை காட்டி கொடுக்கிறாரோ அவங்கள தவிர வேற யாராலும் பிதாவை அறியவே முடியாது. அப்ப நம்ம ரட்சிப்புன்றது சாதாரணம் கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம்ங்கிறது சாதாரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய மனக்கண்களை திறந்து, இவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், இவர்தான் உங்க அப்பான்றாரு, பிதாவை காமிச்சு கொடுத்துட்டாரு இல்லையா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்கறதுக்கு நம்முடைய மனக்கண்களை திறந்து, இவர் தேவன் இல்ல உனக்கு அப்பா அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார். இவர் ஏதோ ஒரு தேவன், சகலத்தை படைத்த பெரிய தேவன் உண்மைதான், ஆனா உன்னை பொறுத்த மட்டிலே உனக்கு இவர் தான் அப்பா அப்படின்ற. என்ன நல்லா இருக்குல்ல, யோசிப்பார். அவ்வளவு பெரிய தேவனை இயேசு கிறிஸ்து யாருக்கு காட்டி கொடுக்க நினைச்சாரோ அவங்க மட்டும்தான் அவரை பிதாவாய் பார்க்க முடியுது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற நிலை இருக்கிற கூட்டத்திலேயே எத்தனை பேருக்கு பிதாவை, சர்வத்தையும் படைத்த தேவனை பிதான்னு கூப்பிடக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது இல்லையா, எத்தனை பேருக்கு இருக்கிறது. எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள் இருக்கிறது, அதை படைத்தவராய் பார்க்கிறாங்க, தகப்பனாய் பார்க்கறதுக்கு யாருக்கும் கிடையாது இல்லையா. பிரம்மன்கிறான், படைச்சாருன்றான், படைச்சவரை தான் பார்க்கிறான். ஆனா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவர் தான் உங்க அப்பான்னு இயேசு கிறிஸ்துவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவரை படைத்தவராக இல்ல, உனக்கு அப்பாவா பாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு இந்த மைண்ட் நமக்கு வர்றதெல்லாம், உலகத்துல எந்த படிப்பும் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர், உனக்கு தகப்பன் அப்படின்ற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அப்ப இயேசு கிறிஸ்து எவருக்கு தன்னை வெளிப்படுத்த நினைச்சாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பு கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்காது. நான் இந்த நாள்ல ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி ஒருவனும் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி ரட்சிக்கப்பட முடியாது. தெரியுமா, நான் இந்த நாள்ல போய் இந்த கடையில் இந்த பொருளை வாங்குறேன்னு பிக்ஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, இந்த நாள்ல தான் இந்த வேலையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்க. ஆனா இந்த நாள் நான் ரட்சிக்கப்பட போறேன்னு சொல்லி ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு முழுக்க 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 தேவனுடைய ஈவு. சரி, இப்ப பாருங்க, இப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எதுக்காக அப்படி செஞ்சார்னா, மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட கூடாதபடிக்கு இப்படி செய்தார். புரியுதா, இந்த ரட்சிப்புக்கு ஏன் கர்த்தர் இப்படி எல்லாம் செஞ்சாருன்னா, மாம்சமான ஒருவனும் மேன்மை பாராட்ட கூடாதபடிக்கு இப்படி செஞ்சார். ஒரு தேவ பிள்ளை தான் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில் சொல்லுகிறேன், தன் காலம் முழுவதும் இப்படி கிருபையாய் யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறதை மனதிலே வைத்து, எந்த நிலைமையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கடைசி வரைக்கும் மனத்தாழ்மையோடு நடக்க வேண்டும். மனத்தாழ்மையோடு நடக்கணும். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் இந்த பெருமை ஆணவம் கொஞ்சம் தலது கிடைச்சோ உங்க ரட்சிப்பை இழந்து போய்விடும், இழந்துருவோம். நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியணும். எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். யாருக்குமே கிடைக்காத ஞானிகளுக்கு, கல்வியமான்களுக்கு மறைக்கப்பட்டதை இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பு யாருமே பிளான் பண்ணி பெற முடியாத ஒன்றை ஆண்டவர் என்னை முன்குறித்து எனக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பொக்கிஷம். அவரை தெய்வம் என்று பார்க்கிறது அந்த ஞானம் ஒரு பெரிய பொக்கிஷம். அதுதான் அவன் ஞானம், அறிவுங்கிறது பொக்கிஷம். பிதாவை என் தகப்பனாய், உலகத்தை படைத்த தேவனை என் தகப்பனாய் பார்க்கிறது அந்த ஞானம், அது ஒரு பொக்கிஷம். இந்த ஞானத்தை இயேசுதான் தர முடியும். இந்த உலகத்தில் யாரும் எந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் எவைகளும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப அந்த ஞானத்தை, அறிவை இயேசு கிறிஸ்து எனக்கு பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிறார். இதுல பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்ட கூடாதபடிக்கு அதுல ரீசன் இருக்குது. ஏன் அதை செஞ்சார்னா அதுல ஒரு உள் நோக்கம் இருக்குது. பெருமை பாராட்டாத, உன் ரட்சிப்பை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து நீ ஒருபோதும் பெருமை பாராட்டாத. நமக்கிட்ட எத்தனையோ நல்ல சுபாவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்துச்சு, கெட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நம்மளை விட்டு போயிடுச்சு. இதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. இது எப்படி வந்தது? கிருபையா இயேசு கிறிஸ்து எனக்குள் கொடுத்தது. எங்கிட்ட ஒரு நல்ல திறமை இருக்குதா? நம்மகிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்குதா? நம்மகிட்ட ஒரு நல்ல காரியம் இருக்குதா? யாராவது பாராட்டுறாங்களா? நம்ம நாலு பேர் புகழ்ற மாதிரி ஏதாவது நம்மகிட்ட காரியம் இருக்குதா? இது என்னால் வந்ததல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபையாய் தந்தது. அந்த தாழ்மையோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சாலும் நிற்பீங்க, விழமாட்டீங்க. எத்தனை சோதனை வந்தாலும் நிற்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஆணவம், கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் காரியம் இப்படி வந்துச்சுன்னா அங்கதான் நம்ம கவுந்து போயிடுவோம். அடுத்தது பாருங்க, இந்த விவரிச்சிட்டே போல அவ்வளவு விஷயம் இருக்குது. 30வது வசனம் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 30வது வசனத்தில் அடுத்த காரியம் பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். பிதாவினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இது கொஞ்சம் டீப்பா கவனிக்க வேண்டிய வார்த்தை. எழுதியிருக்கிறபடி இல்லையா, எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எழுதியிருக்குதான், என்ன எழுதியிருக்குது? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். எந்த விஷயத்திலும் நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். எழுதியிருக்குதுன்னு போட்டிருக்கு, என்ன எழுதியிருக்குது, எங்க எழுதியிருக்குது அது நமக்கு தெரியல. எழுதியிருக்குதுன்னு போட்டிருந்தா என்ன எழுதியிருக்குது, எங்க எழுதியிருக்குது, எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:23-24. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:23-24 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
இதுதான் எழுதியிருக்கிறது, அங்க கோட் பண்றாரு, இதுதான் சொல்றாரு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன்,
இதுதான் முக்கியம், மேன்மை பாராட்டுகிறவன்
பூமியிலே
கிருபையையும்
நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று
என்னை
அறிந்து
உணர்ந்திருக்கிறதை
குறித்தே
மேன்மை பாராட்ட கடவன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
இங்க பாருங்க, எதுக்கு மேன்மை பாராட்டக்கூடாது, எதுக்கு மேன்மை பாராட்டணும்? ஒருவன் ஞானியாய் இருந்தால், உலகத்தில் ஞானியாய் இருந்தால் அந்த ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாங்கிறார். அடுத்தது பராக்கிரமன், ரொம்ப பேக்ரவுண்ட் எல்லாம் உனக்கு இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்குது, அந்த பராக்கிரமம் இருக்குதா, அந்த பேக்ரவுண்ட குறிச்சு மேன்மை பாராட்டாத. எனக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் நமக்கு எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அதெல்லாம் இந்த மேன்மை பாராட்டாத. அடுத்தது ஐஸ்வர்யவான், எக்கச்சக்கமா பணம் இருக்குதா, இவ்வளவு பணம், இத்தனை சொத்து, இத்தனை வீடு, இத்தனை பணம் எனக்கு இவ்வளவு இருக்கு, இத்தனை கோடி என்கிட்ட இருக்குது, அதை நீ மேன்மை பாராட்டாத. அதில் மேன்மை பாராட்டக்கூடிய காரியமே எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய காரியம், அதை மேன்மை பாராட்டாத. அப்ப எதை தாங்க மேன்மை பாராட்டுறது? ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பத்தி நீங்க பெருசா பேசணும்னா ஒன்னே ஒண்ணு, எனக்கு கர்த்தரை தெரியும், அவர் தெய்வம் எனக்கு தெரியும், இந்த ஒண்ணு தாங்க நம்ம மேன்மை பாராட்டணும். வேற எதையோ மேன்மை பாராட்டினீங்களோ கவுந்துருவீங்க, எந்த இடத்துல மேன்மை பாராட்டுங்களோ அங்க கவுந்தே போயிடுவீங்க. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், உங்ககிட்ட எத்தனையோ பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம், எத்தனையோ விசேஷமான காரியம் இருக்கலாம், யார் யார்கிட்டயோ இல்லாத எத்தனையோ ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கலாம். எதையாவது ஒன்ன பத்தி நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன தெரியும் தெரியுமா, நான் என்ன அழகா செய்வேன் தெரியுமா, எப்படி செய்வேன் தெரியுமா, ஏதோ ஒன்னு வாயை விட்டீங்க, அதோடு சாப்டர் க்ளோஸ். அந்த இடத்துல நீ அவுட். நீ உங்ககிட்ட என்னங்க ஸ்பெஷல்? எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று எனக்கு தெரியும், சகலையும் சகலத்தையும் படைத்த, உலகத்தை படைத்த அந்த ஆண்டவர் எனக்கு தகப்பன் என்று எனக்கு தெரியும், எங்க அப்பா அவர் தான் எனக்கு தெரியும். இதுதான் நம்ம மேன்மை பாராட்டம், வேற ஒன்னும் மேன்மை பாராட்டக்கூடாது. வேற எதையோ நீங்க மேன்மை பாராட்டுறீங்கன்னா வேற ஏதோ உள்ள இருக்குதுன்னு அர்த்தம், பழையவைகள் எல்லாம் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம், பழசு உள்ள இருக்குது. சொல்லுவாங்க எங்க குடும்பம் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, பழசு உள்ள இருக்குது. பழசு உள்ள இருக்க வரைக்கும் புதுசு எப்படி உள்ள வர முடியும்? என் குடும்பம் என்ன தெரியுமா, எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எங்க அது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமானா, பழசு உள்ள இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் புதுசு உள்ள வர முடியாது. பழச டோட்டலா நீங்க வெளியே தள்ளுனாதான் புதுசு உள்ள வரும், இந்த ஞானம் வரும். பழச உள்ள வச்சுட்டு புதுசையும் கொண்டு உள்ள வைக்க முடியாது. புரியுதா? எந்த பெருமை, எந்த காரியங்கள் இந்த உலகத்தில் எதை குறித்தும் பெருமை பாராட்டினம்னா பழசு உங்களுக்குள்ள இருக்குது, அர்த்தம் புதுசு உள்ள வராது. பழச தள்ளுங்க, பழச. அதனால தான் முதல்லயே சொன்னேன், இந்த மெசேஜ் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், பழச தள்ளாமல் புதுசு உள்ள வராது. இந்த ஞானம், நீதி, கிறிஸ்துவாகிய அந்த தேவன் ஞானம் நமக்குள்ளது வெளிப்பட வேண்டும் என்றால் உங்கள் பழைய பெருமைகள், பழைய காரியங்கள், திறமை, ஞான, அறிவு எதையும் குறித்து பேசக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் கிருபையும் விளங்க பண்ணுகிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டாதன்ட்ட. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் அடிப்படை ஆவிக்குரிய வாழ்க்கை. சரி, இந்த ஞானம், இப்ப இந்த ஞானம் என்கிறது தேவ ஞானம் என்ன? இயேசுவே தேவ ஞானம் இல்லையா? ஒன்னு கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவே தேவபலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் 31வது வசனத்தை பாருங்க, அவரே, அதாவது இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த ஞானம். அந்த ஞானம் நமக்குள் இருக்கும்போதுதான் நமக்கு நீதியை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த நீதி உள்ள வாழ்க்கை இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும். அந்த பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் போதுதான் நமக்கு மீட்பு உண்டாகும், பரலோகம் போக முடியும். புரியுதா? உங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றா பாருங்க, ஞானத்தில் ஆரம்பிச்சு மீட்புல போய் முடியுது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான ஞானம் இருந்தாதான் உடைய வாழ்க்கையில இயேசுவை தெய்வமாய் பார்க்கிற ஞானம் இருந்தாதான் வேதத்தின் நீதியிலே நம்மால் நடக்க முடியும். அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் பரிசுத்த வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகும். இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு இருந்தால்தான் பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும், மீட்கப்பட்டே பரலோகத்துல போக முடியும். புரியுதா? எல்லாம் அவரே. ஒரே வார்த்தையில சொல்ல போனால் அவரே. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ரெண்டு இடத்துல பார்த்தோம், அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இந்த தேவ ஞானம் என்பது இயேசு கிறிஸ்து தான். இந்த தேவ ஞானம் இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறார். இவர் தான் பொக்கிஷம், அவர் தான் ஞானம். அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் இல்ல, அவரே ஞானம். புரியுதா? இயேசு ஞானத்தை கொடுக்கிறார் கிடையாது, அவர்தான் ஞானமே. அவர் நமக்குள்ள வந்து விட்டால் தானா ஞானம் வெளிப்படும். புரியுதா? இயேசு ஞானத்தை கொடுக்கிறான்னு நினைக்காது, ஞானத்தை கொடுக்கிறது இல்ல, நமக்கு அவரே ஞானமா மாறிடுறாரு. அவருடைய ஞானத்தை நமக்குள்ள இருந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதான் கிறிஸ்டியன் லைஃப். சரி, இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது, செயல்படுகிறது, எப்படி நமக்குள்ள அது பரிபூர்ணமாய் வருகிறது என்பதற்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்துவே நான் ஃபோக்கஸ் பண்ணி காமித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துள்ள செய்தியுடைய தலைப்பு வசனத்தை நம்ம பார்த்தோம், கிறிஸ்து தான் நமக்கு வந்து பார்க்கும்போது வாசிக்கலாம், கொலோசியர் 2:3 வசனத்தை வாசிக்கலாம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. சரி, படிக்க வேணாம், சொல்லிடுறேன். ஞானம் அறிவு என்கிறவர்கள் ஆகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஞானம் அறிவு எப்படி வந்துச்சு அதை நம்ம பார்த்தா அது நமக்கும் நமக்கு புரிஞ்சுக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, 1 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 11 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும்
உணர்வையும் அருளும் ஆவியும்
ஆலோசனையும்
பலனையும் அருளும் ஆவியையும்
அறிவையும்
கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியாகிய
கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்
கர்த்தருக்கு பயப்படுதல்
அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தம்முடைய கண் கண்டபடி
நியாயம் தீர்க்காமலும்
தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து
யதார்த்தத்தின்படி
பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு
தீர்ப்பு செய்து
பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து
தமது வாயின் சுவாசத்தால்
துன்மார்க்கரை சங்கரிப்பார்.
போதும், என்ன தொடர்ந்தாலும் இயேசு கிறிஸ்து பத்தி தொடர்ந்து பேசிட்டே வருது. நீதி அவருக்கு அரை கட்டு, சத்தியம் அவருக்கு இடைக்கச்சை, நிறைய வந்துட்டே இருக்குது. சரியா? அதில் இப்ப நமக்கு வேண்டாம், இப்ப நம்ம முக்கியமானதை மட்டும் பார்ப்போம்.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்.
ஈசா யாரு? தாவீதுடைய தெரியலையா? தாவீதுடைய அப்பா இல்லையா? ஈசாய். அந்த ஈசாய் இவன் தாவீதினுடைய தகப்பன், அவனுடைய அடிமரம். ஈசாயுடைய கடைசி மகன் யாரு? அடிமரம் தான் தாவீது. எவ்வளவு ப்ராஃபட்டிக்கா எழுதுறாரு பாருங்க. ஈசாயுடைய அடிமரம் என்பது கடைசி மகன் தாவீது. அந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டவர், அந்த வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளையில என்ன இருக்கு? அந்த செழிப்பான அந்த கிளையில் என்ன இருக்கிறது என்றால், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் எப்படி வந்தது என்றால், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானம் இருந்ததுக்கு காரணம் அவர் மேல் இருந்த அபிஷேகம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவ ஞானம் நமக்குள்ளிருந்து எந்த அளவுக்கு வெளிப்படும் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் அபிஷேகத்திலே நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ ஞானம் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். தெரியுமா? அதான் உண்மை. நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல வேணா இருக்கலாம், உங்கள் ப்ரொஃபஷன், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய பிசினஸ், உங்கள் ஃபேமிலி லைஃப், எதுவா இருக்கட்டும், தேவ ஞானம் உங்களுக்குள்ளிருந்து எங்கே வெளிப்படுகிறது என்றால், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. முதலாவது இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது தேவ ஞானத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்குள்ள வந்துச்சு. அடுத்து அந்த ஞானம் டெய்லி லைஃப்ல நமக்கு எப்படி நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா, இந்த ஆவியானவர், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு அதன் பிறகு ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்துட்டார். எதுக்கு? அந்த ஞானத்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படுவதற்கு தான் ஆவியானவரை கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் வெளிப்பட்டது எப்படி? அந்த ஆவியானவர் ஞானத்தை அருடுகிற ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவருக்குள்ள இன்னொன்னு இருந்துச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 7வது வசனம், 9வது அதிகாரம் 10வது வசனம், 28:28 இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. ஒரே காரியம் போட்டிருக்கோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தவுடனே தேவ ஞானம் நமக்குள் வந்து விட்டது. அதை மெயின்டைன் பண்ணணும்னா அவர் கொடுத்திருக்கிற ஆவியானவரை, அந்த அபிஷேகத்தை ஜாக்கிரதையா உங்க லைஃப்ல மெயின்டைன் பண்ணணும். ஜாக்கிரதை உங்க லைஃப்ல மெயின்டைன் பண்ணணும். இந்த ஆவியானவர் மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, சென்சிட்டிவான விஷயம். உங்க லைஃப்ல அவரை மெயின்டைன் பண்றது, ஏன்னா எத்தனையோ பேர் கண்களுக்கு முன்னால் சொல்றேன், அபிஷேகத்தை பெற்றவர்கள், அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். அபிஷேகத்தை தூக்கி எறிந்து, ஆண்டவரை தூக்கி எறிந்து எங்கேயோ போயிட்டாங்க. காரணம் என்ன? அபிஷேகத்தை மெயின்டைன் பண்ண தெரியல. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை மெயின்டைன் பண்ண தெரியும். முதலாவது இயேசு கிறிஸ்து வந்தோடன ஞானம் வருது. இரண்டாவது, ஆவியானவரை நமக்கு அடுத்து அவர் அனுப்புறார். அனுப்பிய அந்த ஆவியானவர் மூலமா அந்த அபிஷேகம் வருது. எப்படின்னா, இந்த ஆவியானவர் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிற, அபிஷேகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கு என்ன சம்மதம் நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனத்தை வாசி பிடிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம்.
தீமையை வெறுப்பதே
கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதுனா என்ன முதல்ல தெரியணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவர் தெய்வம் அப்படி பயப்படுதல், அது பிசாசு கூட செய்யுது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதனுடைய அடையாளம் என்ன? தீமையை வெறுக்க தெரிய வேண்டும். இந்த தீமையை வெறுப்பதற்கும் அபிஷேகத்திற்கும் என்ன சம்பந்தம்னா, எந்த அளவுக்கு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த மனுஷன் மேலதான் அபிஷேகம் தங்கி இருக்கும். அந்த நபர் மேலதான் அபிஷேகம் தங்கி இருக்கும். அவனுக்குள்ளதுதான் ஞானம் வெளிப்படும். அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா உங்களுக்கு வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு இயேசு வந்திருக்கிறார். இரண்டாவது, அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் தீமையை வெறுத்து உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தின் அளவை என்னைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நீங்க ஆவியானவரால் நிறைந்து வாழ. அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலே சொல்ற, தீமையை விட்டு வெறுத்து நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆவியானவர் சந்தோஷமாய் தங்கியிருப்பார். அங்கேதான் தேவ ஞானம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அபிஷேகத்தை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஆவியானவர் தான் ஞானத்தை வெளிப்படுத்தினார்.
நமக்கும் அந்த ஆவியானவர் செய்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஞானம் உள்ள வந்துருச்சு, அடுத்தது அபிஷேகத்தை பெறணும், அதோடு நிறுத்திக்காதீங்க, அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிறைஞ்சு வாழுங்க. அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஞானம், உங்க வார்த்தையில செய்கையில எல்லாத்திலையும் தேவ ஞானம் தானாய் வெளிப்படும். ஒவ்வொரு காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, தேவ ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் உங்களை நடத்துவார். எல்லாவற்றிலையும் உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், எல்லா காரியங்களையும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அதுதான் தேவ ஞானத்தின் ஆசீர்வாதம். ஜபிக்கலாம். ஸ்தோத்ரம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு தரார். புதிய காரியத்திற்கு இடம் உண்டாக வேண்டும் என்றால் பழையதை நீங்க கழிச்சு கட்டியிருக்கணும். பழச ஒழிச்சாதான் புதுசுக்கு இடம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில பழச முற்றிலும் ஒழித்து விடுங்கள். பழசு எதுவுமே இருக்கக்கூடாது. செய்தியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் ஒரு சின்ன அர்ப்பணிப்பை சொன்னேன். இப்ப இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தெய்வீக ஞானம், அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை பிதா வச்சிருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற வேண்டும் என்றால் பழையவைகள் ஒழியணும். இப்ப கொஞ்சம் பாருங்க உங்களுக்குள்ள என்ன பழசு இருக்குது, தூக்கி எறிங்க. இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் எந்த பழைய காரியம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில் எந்த பழைய விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது, பழைய நிர்விசாரம், பழைய உலக சிநேகம், பழைய உலக நண்பு நட்புகள், பழைய உலக ஐக்கியங்கள், பழைய பண ஆசை, பழைய பொருளாசை, பழைய மாம்சத்திற்குரிய காரியங்கள், பழைய சுபாவங்கள், அதை ஒழிச்சு கட்டணும். அதை ஒழிக்காமல் புதிய காரியத்திற்கு இடம் உண்டாகாது. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கேளுங்க, அப்பா இந்த பழைய காரியங்கள்லாம் எனக்குள்ள இருக்குதுன்னு எனக்கே தெரியுது ஆண்டவரே, இப்ப இனிமே எனக்கு வேண்டாப்பா, நீங்க கொடுக்கிற புதிய ஆசீர்வாதத்திற்கு இடம் உண்டாகும்படி நான் பழையதை இன்றைக்கு நான் ஒழித்து கட்டி விடுகிறேன். எனக்கு பழசு வேண்டாம், பழைய காரியங்கள் வேண்டாம், பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை ஊற்றக்கூடாது என்று இயேசு சொன்னார். ஊற்றினால் அது துருத்தியை பீறி போடும், கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும் என்று இயேசு சொன்னார். பழசுல கொண்டு வந்து புதுசை இணைக்காதே, பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊற்ற முடியாது. உங்க வாழ்க்கையில பழைய சுபாவத்தை வைத்துக் கொண்டு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. முதலாவது நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பழைய காரியங்கிட்ட இருக்குதுப்பா, இது தப்புன்னு தெரியுது, இது சரியில்லைன்னு தெரியுது, இது ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த என் வாழ்க்கையில் இருந்து வருகிற ஒரு காரியம், இது பழசு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இது இருந்துச்சு, அதுதான் இப்பவும் எனக்குள்ள இருக்குது. இந்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையில தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த பழசு என் வாழ்க்கையில வேண்டாம், இந்த பழைய காரியம் என் வாழ்க்கையில வேண்டாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா என் பழைய வாழ்க்கையில் இருந்த காரியம் இப்பொழுது புதிய வாழ்க்கைக்குள் வந்த பிறகும் எனக்குள் இருக்கிறதே, இந்த பழசு எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பழசு எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையில் இந்த பழைய காரியம் எனக்கு வேண்டாம். எடுத்து போடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாழ்மையோடு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பழைய வாழ்க்கையின் காரியம் இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு தொடர்ந்துட்டு இருக்குது, எனக்கு இது வேண்டாம்ப்பா, இது எடுத்து போடுங்க, இந்த பழசு எனக்கு வேண்டாம். புதிய காரியத்திற்கு நீங்க கொடுக்கிற புதிய நன்மைக்கு ஆசீர்வாதத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை நான் ஒழித்து கட்டி விடுகிறேன். பழையவைகள் ஒழிந்து போயிட, கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அதை கர்த்தரே செய்கிறார். பழையவைகளை கர்த்தர் ஒழித்து கட்டுறார். இடம் கொடுங்க, நீங்கள் விட்டுக் கொடுத்தால் ஆண்டவர் அதை பழச ஒழிச்சு கொடுப்பார்.
நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா செய்வார். நீங்க விட்டு கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் அதை இதை செய்ய முடியாது. பழச ஒப்பு கொடுக்கிறதற்கு, அதை விட்டு கொடுக்கிறதற்கு, ஒழித்து கட்டுகிறதற்கு உங்களை விட்டு கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க விட்டு கொடுக்கலன்னு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. விட்டு கொடுங்க. வேண்டாப்பா, என் பழைய வாழ்க்கையின் எந்த காரியம் எனக்கு இன்னைக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். புது மனுஷனாய் மாற்று. எந்த பழசும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் புதிதாக வேண்டும். டோட்டலா என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாத்தையும் எனக்கு புதுசா மாத்தி கொடுங்க. புதுசா மாத்தி கொடுங்க. புதுசா மாத்தி கொடுங்க. புதுசா மாத்திடுங்க. எல்லாம் புதுசா மாறணும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற புதிய காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஞானம், அவருக்குள் இருந்த அந்த அறிவு, அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்காக வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஞானத்தையும் அந்த அறிவையும் இப்போ உங்களுக்கு பொக்கிஷமாய் கர்த்தர் தர விரும்புகிறார். வாங்க, ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க, ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஓஹோ, என் இயேசு ராஜாவுக்குள் இருக்கிறதான அந்த ஞானம், அறிவு, அந்த பொக்கிஷம் எனக்கு வேண்டும் அப்பா. அந்த ஞானம், அறிவாகி அந்த பொக்கிஷம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். அவர் உங்களுக்குள் நிறைவாய் வந்து தங்கி இருக்கும் பொழுது அவரே ஞானமாய் உங்களுக்கு வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் உண்டாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில். பழையதை எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் முழு இருதயத்தையும் திறந்து கொடுத்து அவருக்கு முழு இடத்தையும் அவருக்கு உண்டாக்கி கொடுங்கள். உங்கள் இருதயத்தில் ஒரு ஓரத்தில் அவருக்கு இடம் கொடுக்காதீங்க. டோட்டலா கிளியர் பண்ணி டோட்டலா அவர் கையில் கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி அவருக்கு அந்த இடத்தை கொடுத்துருங்க. ஒரு ஓரத்தில் அவருக்கு கொடுக்காதீங்க. உங்கள் இருதயத்தில் முழு இடத்தையும் அவருக்கு கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட நீங்க வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கூட பழைய காரியத்துக்காக வச்சு கொள்ளாதீங்க. பழைய பெருமை, பழைய மதிகேடு, பழைய பணம், பண ஆசை, பழைய பணக்காரிகள் எதையும் உங்க உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு இடம் இருக்காது. டோட்டலா கிளியர் பண்ணி அவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு டோட்டலா கிளியர் பண்ணி கொடுங்க. அப்பதான் அவர் சந்தோஷமா உள்ள வாசம் பண்ணுவார். அப்பதான் அவர் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கின்ற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஸ்பெஷலா தெரியுதா? தூக்கி எறிங்க. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு பெருமை, அதை தூக்கி எறிங்க. பணப்பெருமை, ஜாதி பெருமை, பதவி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை தூக்கி எறிஞ்சிருங்க. எந்த பெருமையும், எந்த பெருமையானாலும் தூக்கி எறியுங்க. தேவ சமூகத்தில் வேண்டாமது. இயேசு கிறிஸ்து முழுவதும் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் எல்லா பெருமைகளையும் தூக்கி எறியுங்கள். எல்லா மேன்மை பாராட்டல்களையும் தூக்கி எறியுங்கள். நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை தெய்வமாய் அறிந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்காக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரித்தாரே, நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக நம்ம எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உங்களை தெய்வமாய் அறியும்படிக்கு என் மனக்கண்களை திறந்து கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகி உம்மை என் தகப்பனாய் அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய மனக்கண்களை திறந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளை என்கிறதை உணர்ந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்து கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நான் சொந்த பிள்ளை என்கிறதை அறியும்படி என் இருதயத்தை திறந்து எனக்கு அந்த அறிவை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை விட சிறந்த ஒரு ஞானம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பைத்தியம் உலகத்தில் இருக்கிற சகல ஞானத்தை பார்க்கிறோம் பெரிய ஞானமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா, உங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்து உங்களுடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய கிருபை செய்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் படைத்த தெய்வமாகிய சர்வ வல்லவராகி உம்மை அப்பா என்று அறிந்து கொள்ளும்படி என்னுடைய கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவை ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். அவரே எங்கள் பாவ பரிகாரி என்பதை புரிந்து கொள்ள வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அவராலே மாத்திரமே பாவ மன்னிப்பாகி மீட்பு எங்களுக்கு உண்டு என்பதை அறியும்படி எங்கள் மனக்கண்களை திறந்த ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் யார், இப்பொழுது யார் என்பதை புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விசேஷித்த ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உள்ளபடி ஞானம் அறிவு என்கிறவைகளாகிய பொக்கிஷத்தை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்குள் தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் எங்களுக்குள் தந்திருக்கிற விசேஷ ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தி, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் யாருக்கு முன்பாக வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, காத்து நடத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய